ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாம் தேவனுடைய செய்தியை நம்முடைய ரிவைவல் டைம் அந்த சர்மன் சீரீஸை இன்னையோடு நாங்கள் முடிக்கிறோம். ஸோ பழைய ஏற்பாடுலிருந்து ரிவைவல் அல்லது உயிர் மீட்சி என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட திஸ் இஸ் ஆர் சிக்ஸ்த் வீக், இது ஆறாவது வாரம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் எங்க முடிக்கணும்னு நினைச்சேனோ கிட்டத்தட்ட அதே இடத்துல நம்ம இப்போ மார்னிங் டிவோஷன்ஸ் நாம வாசித்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அதே தீர்க்கதரிசி தான் இந்த பாம் சண்டேக்குரிய பகுதியான மத்தேயுவில் சுவிசேஷம் 21 அதிகாரத்தில் வாசிக்க கேட்டோமே, அங்க கூட தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது நிறைவேறினது என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஸோ சகரியா சொன்னது அந்த இடத்துல அதை மையமாக வைத்து அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒருவேளை ட்ரூ ரிவைவல் என்பது என்ன என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த 5 வாரங்களாக நாம் தியானித்தது இட்ஸ் ரிவைவல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சில வேர்ப்ஸ் லைக் என்னெல்லாம் வினை சொற்கள் பயன்படுத்தினேன் அப்படின்னா, புட் அவே, பியூரிஃபை, புட் ஆன், ஹூஸ் ஆன் த லார்ட் சைட், அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. பட் கம் பேக் டு காட், ஃபாலோ காட், சீக் த லார்ட், இப்படி எல்லாமே இட்ஸ் ரிவைவல் டைம். இது உங்களுடைய பொறுப்பு என்ன? ஓகே, இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு புட் அவே சர்டன் திங்ஸ், இட்ஸ் டைம் டு பியூரிஃபை, இட்ஸ் டைம் டு புட் ஆன், இட்ஸ் டைம் டு கம் பேக் டு காட், இட்ஸ் டைம் டு ஃபாலோ காட், இட்ஸ் டைம் டு சீக் த லார்ட். பட் இன்றைக்கு நாம் எஸ் இட்ஸ் பார்ட் ஆஃப் த ரிவைவல், பட் அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு உயிர் மீட்சி. காரணம், சால்வேஷன் ஹஸ் கம், அந்த ரட்சிப்பு வந்து விட்டது. இயேசுவானவர் இந்த உலகத்துல நமக்கு ரட்சிப்பாக வந்து விட்டார். அந்த மகிழ்ச்சியை நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே அது நமக்கு நிச்சயமாக ஒரு உயிர் மீட்சியை தர வேண்டும். ஆகவே இந்த பகுதியில முடிப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். அதுதான் இந்த பழைய ஏற்பாட்டுல எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நாம் வாசித்தோம். சங்கீதக்காரன் இப்படியாக கேட்கிறான், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? Will you not revive us again? அந்த ஜபத்துக்கு தான் ஆண்டவர் வந்து திக்கதசி மூலமாக சொன்னது என்னவென்றால், என் ஆவியை உங்களுக்கு வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். சோ இந்த ரிவைவல், இதை நாம் இன்றைக்கு நாம் முடிக்க இருக்கிறோம். அதனுடைய பேசிக் ஐடியாவே என்னன்னா, இட்ஸ் ஆல்வேஸ் the return of something to its true nature and purpose. மீண்டுமாக நாம் அந்த ட்ரூ நேச்சர், நம்முடைய பர்பஸ், நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம், நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, நம்முடைய வாழ்க்கையின் முக்கியத்துவம் என்ன என்பதை மீண்டுமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஸோ ரிவைவல் அப்படின்னு சொல்லும் போது, எழுப்புதல் என்று சொல்லும் போது என்னெல்லாம் நாம் அறிந்து கொண்டோம் என்றால், ரிவைவ், லிவ், ரெஸ்டோர், பிரிசர்வ், ஹீல், ப்ராஸ்பர், ஃப்ளரிஷ், சேவ், இப்படிப்பட்ட அநேக அர்த்தங்களை கொண்டுள்ளது தான் இந்த ரிவைவல் என்கிற ஒரு டேர்ம். ஸோ இதை வைத்து நாம் கடந்த 5 வாரங்களாக தியானித்தோம். கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ் வைத்தும் நாம் தியானித்தோம். ஏனவென்றால் எதற்காக அதை செய்தோம் என்றால், கிட்டத்தட்ட நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து, சாரி, புதிய ஏற்பாட்டிலிருந்து அநேக செய்திகளை கேட்டோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் அநேக செய்திகளை கேட்கவில்லை. ஆகவே இந்த சர்மன் சீரீஸ்ல அந்த இந்த சர்மனோட சேர்த்து நம்முடைய இந்த ஹோல் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த ரிவைவல ஹிஸ்டரி என்கிற ஒரு மையத்தில் வைத்து நாம் பார்த்தோம். ஸோ போன வாரம் ஃபீட்பேக் கொடுத்தா நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பேசினோம். ஞாபகம் இருக்கான்னு சொல்லி தெரியல. ஓகே, பாசிட்டிவ் ஃபீட்பேக் சொல்லும் போது அல்லது when somebody comes and tells us okay இது சூப்பரா இருந்துச்சு அப்படி சொல்லும் போது நம்ம அதை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். when we receive feedback இதை மாற்றி அமைச்சா நல்லா இருக்கும், இப்படி செய்தா நல்லா இருக்கும் சொல்லும் போது கொஞ்சம் கடினமாக இருக்கும், இல்ல ஃபீட்பேக் ரிசீவ் பண்ற கஷ்டமாக இருக்கும். சோ அதை பத்தி நம்ம போன வாரம் நாம் தியானித்தோம். முடிச்சோன்னு ஒருத்தங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க நிறைய ஹிஸ்டரி எல்லாம் சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கொஞ்சம் இந்த ஸ்கிரீன்லயும் நீங்க இந்த டேட்ஸ் அந்த நார்தன் கிங்டம் சதர்ன் கிங்டம் எல்லாம் சொல்றீங்களே அதெல்லாம் கொஞ்சம் காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குட் ஃபீட்பேக். ஓகே, I'm trying. ஒருவேளை நெக்ஸ்ட் சர்மன் சீரீஸ் வரும்போது ஐ திங்க் ஐல் பி ஏபிள் டு டூ இட் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் ஏற்கனவே ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் மூலமாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரைடே ஈவினிங்குள்ள டாபிக்லாம் கொடுத்துடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஃப்ரைடே ஈவினிங்குள்ள டாபிக்லாம் அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா ஐ திங்க் ஐ வில் ஹாவ் சம் டைம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஜஸ்ட் ப்ரே வித் மீ. ஓகே, ஸோ தட் ஐ கேன் யூஸ் த ப்ரொஜெக்டர் அண்ட் த ஸ்க்ரீன் கீ பாயிண்ட்ஸ் கீ பிளேசஸ் கீ இயர்ஸ் அதை சொல்வதற்கு. ஸோ இன்றைக்கு பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் பேட்ரியாக்ஸ்ல ஆரம்பித்தோம். ஜேக்கப் யாக்கோபு காலத்தில் நடந்த ஒரு ஒரு எழுப்புதல், ஒரு உயிர் மீட்சி. அதுக்கு பிறகு மோசேயின் காலத்தில் ஏற்பட்ட ஒரு உயிர் மீட்சி. அடுத்தது சாமுவேல், ஜட்ஜஸ் அண்ட் ப்ராஃபட், அந்த டைம் வரத்துக்கு முன்னாடி அந்த தருணத்தில் ஏற்பட்ட ஒரு உயிர் மீட்சி. அப்புறம் நார்தர்ன் கிங்டம், அதுல ஏற்பட்ட ஒரு உயிர் மீட்சி, அதுதான் எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஏற்பட்ட ஒரு உயிர் மீட்சி. அடுத்தது சதர்ன் கிங்டம், அதுல ஏற்பட்ட ஒரு மீட்சி, அதுதான் போன வாரம் நாம் தியானித்தோம், ஏசா என்கிற ஒரு ராஜாவின் மூலமாக. சோ சுருக்கமாக நான் சொல்றேன் என்ன ஆச்சுன்னா, அந்த நார்தர்ன் கிங்டம் இப்போ எப்படி அசியூம் பண்ணிக்கோங்க, ஓகே 10 ட்ரைப்ஸ், ஓகே இஸ்ரேல் கோத்திரங்கள் வந்து 12 கோத்திரங்கள், அதுல கிட்டத்தட்ட 10 கோத்திரங்கள் வந்து நார்தர்ன் கிங்டம் என்று சொல்லுவாங்க. அவங்க இஸ்ரேல் என்று அழைக்கப்பட்டாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னா 722 BC, இந்த இயர்லாம் ரொம்ப உங்களுக்கு முக்கியம் இல்லை, ஓகே பட் ஜஸ்ட் டு ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே 722 BC அசீரியன்ஸ் வந்து சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. ஓகே, இஸ்ரேல் ஜனங்கள் அங்க போயிட்டாங்க. அதே போல 586 BC, ஓகே அப்போ பாபிலோனியன்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, யூதாவை சதர்ன் கிங்டம்ல இருக்கக்கூடிய ரெண்டு கோத்திரங்கள் அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. நீங்க இந்த ஹோல் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை தேடி வருவாங்க, அப்போ ஒரு பெரிய உயிர் மீட்சி நடக்கும், அதற்கு பிறகு ஆண்டவரை மறந்து விடுவார்கள், அடுத்தது ஆண்டவர் கிட்ட இருந்து தண்டனையை பெற்றுக் கொள்வார்கள். இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படியே போயிட்டு போயிட்டு வந்து கொண்டிருந்தது. ஆண்டவர் பல ஊழியர்களை தேவனுடைய தாசர்களை பயன்படுத்தினார், ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கேட்காமல் போனது நிமித்தமாக the Assyrians captured Israel and the Babylonians captured Judah. ஓகே, இது ஜஸ்ட் ஒரு ஹிஸ்டரி. ஓகே, அடுத்தது இந்த நார்தர்ன் கிங்டம் என்ன ஆச்சு அப்படின்னா, எப்படியோ ஓகே the Assyrians கிட்ட அவங்க மாட்டிட்டு and then அங்கேயே அவங்க அசிமிலேட் ஆயிட்டாங்க. ஓகே, அவர்களோடு கலந்து போயிட்டாங்க. ஆனா இந்த ஜூடா சதர்ன் கிங்டம்ல இருந்து சிறைப்பிடித்து கொண்டு போனவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் பல தருணங்கள்ல மீண்டுமாக வந்தார்கள். இப்ப நம்ம வாசிக்கிறோம்ல என்னென்ன புக் எல்லாம் வாசித்தோம், எஸ்ரா புக் வாசித்தோம், நெகேமியா புக் வாசித்தோம், அகா தீர்க்கதரிசன புஸ்தகம் வாசிக்கிறோம், இப்ப சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் வாசிக்கிறோம். இதெல்லாம் இந்த சம்பவத்தை தான் சொல்றது. ஓகே, சோ 586 BC பாபிலோனியன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ்ரேல் யூதா ஜனங்களை சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. பாபிலோன் வந்து அப்போ சூப்பர் பவரா இருந்துச்சு. ஓகே, ஆனா பாபிலோனியன்ஸ் ஓகே சூப்பர் பவரா இருந்தாங்க, பட் 539 BC பெர்சியா டிஃபீட்டட் பாபிலோன். ஆனா பெர்சியா கிட்ட அந்த ரூல்ல இந்த யூத ஜனங்களுக்கு ஃபேவர் கிடைச்சது. ஓகே, சோ 538 BC தான் the Persian king Cyrus என்ன செய்யறாருன்னா, ஜெருபாபேல் அவனுடைய தலைமையில ஒரு கூட்டத்தை அனுப்புறான். எங்க? பேக் டு ஜூடா. ஓகே, அடுத்தது 516 BC இந்த வந்தாங்கல்ல பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு போனவங்க திரும்பி வந்தாங்கல்ல, வந்துட்டு என்ன செய்யறாங்க, அமைதியா இருக்கும் போது தான் ஆகாய் சொல்றாரு, என்ன சொல்றாரு, டெம்பிள பில்ட் பண்ணணும்னு சொல்றாரு. நீங்க உங்களுடைய வீட்டுல இருக்கிறீங்களே, டெம்பிள் பாலாய் கிடக்குதே அப்படின்னு சொல்லி அவர் என்கரேஜ் பண்றாரு ஆகாய். So the temple was rebuilt 516 BC and the temple meendumaga rebuilt panapadukirathu. So Agai and Zachariah inda theerkadarsigalai devan payanpaduthugirar. Inda Agai vandu ivanga thirumbi varumbodhu Babylon la irundhu meendum thirumbi varumbodhu inda Agai vandu enna solra edhula focus pandrar na rebuilding of the temple. Ana Zachariah edha focus pandrar appadina குறிப்பாக rebuilding of the people spiritually, okay, with even greater zeal. Okay, temple முக்கியம் தான், டெம்பிளுடைய முக்கிய நோக்கம் வந்து என்ன, ஆண்டவரோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் அவர்கள் வளர்ந்து பெருக வேண்டும். சோ சக்ரியா அதை ஃபோக்கஸ் பண்றார். அதுக்கு பிறகுதான் 458 BC எஸ்ரா தலைமையில இன்னொரு கூட்டம் வராங்க பாபிலோன்ல இருந்து. அடுத்தது 455 BC தான் நெகேமியா வரார், வந்துதான் இடிக்கப்பட்ட அலங்கத்தை கட்டுறாங்க. சோ இது எல்லாமே இதே டைம்ல நடந்துச்சு. தட்ஸ் வை வி ஹேவ் ஆல் திஸ் புக்ஸ் டுகெதர். ஓகே, எஸ்ராவை நாம் தியானித்தோம், அடுத்து நெகேமியாவை தியானித்தோம், ஆகாய் சக்ரியாவை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஓகே, சோ ரீட் அலாங் வித் அஸ். நீங்க திருச்சபையாக எவ்ரி டே ஒவ்வொரு சாப்டர் நீங்க வாசிக்கும் போது உண்மையாகவே இந்த சத்தியங்களையும் நீங்க அறிந்து கொள்ள முடியும், சரித்திரத்தையும் புரிந்து கொள்ள முடியும். சோ இது சின்ன ஒரு பேக்ரவுண்ட். இந்த சக்ரியா வந்து சக்ரியா 9:9 ஹி இன்ட்ரோடியூசஸ் த கிங். ஓகே, எப்படிப்பட்ட ஒரு கிங் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னா வாசிப்போம். சக்ரியா 9:9 சியோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியன் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். சரித்திரம் இருக்கிறது, அந்த சரித்திரத்துல நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்னவென்றால், எத்தனையோ ராஜாக்களை தேவன் எழுப்புகிறார். சில ராஜாக்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறார்கள், சில ராஜாக்கள் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்கிறார்கள். தேவன் தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார், சில தீர்க்கதரிசிகள் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறார்கள், சிலர் தீர்க்கதரிசிகள் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இஸ்ரேல் ஜனங்களும் இந்த யூதா ஜனங்களும் தேவனை கிட்டி சேருகிறார்கள், ஆனால் சில வேளையில பின்மாற்றம் அடைந்து போய்விடுகிறார்கள். ரட்சிப்பு என்பது இவர்களுக்கு எட்டாத ஒரு கனியாகவே இருந்து கொண்டு இருந்த காலம். ஒருவேளை எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கும் போது ஆண்டவர் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். ஒருவேளை அங்க பீஸ் சமாதானம் இருக்கும் என்று நினைத்திருப்பார்கள், ஆனால் தேவனை மறந்தார்கள். பாபிலோனுக்கும் அசீரியாவுக்கும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். பட் திரும்பவும் ஆண்டவர் மனதிறங்கி பாபிலோனிலிருந்து மீண்டுமாக கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போதுதான் இந்த தீர்க்க தரிசனத்தை சக்ரியாவின் மூலமாக சொல்றாரு, சியோன் குமார்த்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமார்த்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஷவுட் அலாட் ஓ டாட்டர் ஜெருசலேம், லோ யுவர் கிங் கம்ஸ் டு யூ. ஓகே, இந்த வசனத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 காரியங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டாட்டர்ஸ் ஜயன், டாட்டர் ஜெருசலேம் சொல்றார்ல, சியோன் குமாரத்தியே எருசலேம் குமாரத்தியேன்னு சொல்றார்ல, அது எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது அந்த இரண்டும் இட் ஃபோக்கசஸ் ஆன் த பர்சனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லார்ட் அண்ட் ஹிஸ் பீப்புள். ஆண்டவர் தேவனுடைய ஜனங்களை பார்த்து எப்படி சொல்றாருன்னா, சியோன் குமாரத்தியே எருசலேம் குமாரத்தியே. ஆனா அந்த ஜனங்களை யோசித்து பாருங்களேன், பாவம் ஆண்டவர்கிட்ட இருந்து எவ்வளவு இரக்கங்களை பெற்றிருக்கிறாங்க, தயையை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா அநேக முறை அந்த தேவனுக்கு முதுகை திருப்பி காண்பித்தவர்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களை அன்போடு கூப்பிடுறது, சியோன் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே. கடவுளுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம். நம்முடைய சூழ்நிலை கூட நாம் யோசித்து பார்க்கும்போது ஒருவேளை அந்த உறவுக்கு நாம் தகுதி உடையவர்களே அல்ல. இதே போலதான் எருசலேம்ல இருக்கக்கூடிய ஜனங்களை போலதான் அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து ஆண்டவருக்கு நாம் முதுகை திருப்பி இருக்கிறோம். But still, salvation has come to us. He focuses on the personal relationship. Personal relationship. அடுத்தது, rejoice greatly. மகிழ்ந்து களிக்கூர். அந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, the verb to rejoice அப்படின்னு சொல்றது வந்து it's an imperative. Okay? அது வந்து சாதாரணமான ஒரு ஆப்ஷனல் வேர்ப் கிடையாது. ஓகே, ஆப்ஷனல் வேர்ப் கிடையாது. இம்பரேட்டிவ்னா இட்ஸ் அ கமாண்ட், யூ ஹேவ் டு டூ இட். ஓகே, யூ ஹேவ் டு ரிஜாய்ஸ். சோ இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இந்த வசனத்துல இட் கமாண்ட்ஸ் எவ்ரி ஹியரர் டு ஒபே. It commands all of us to obey. He calls us dear son, dear daughter, and he wants us to greatly rejoice. மிகவும் மகிழ்ந்து களிகூறு, மிகவும் களிகூறு. It's an imperative, commanding word. அடுத்தது, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், comes to you அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த வேர்ட் வந்து can also mean என்ன சொல்றாங்கன்னா பைபிள் ஸ்காலர்ஸ், for your benefit அப்படினு சொல்றாங்க. ஓகே, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், உன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லும்போது அதுல நிறைய காரியங்கள் வந்து மறைந்து இருக்கிறது. ஓகே, ஆனா இப்படி நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, for your benefit, for our benefit. இயேசுவானவர் வந்து பவனியாக அன்றைக்கு போனது வந்து இட் வாஸ் நாட் ஜஸ்ட் மியர் அப்பியரன்ஸ். ஓகே, ஹி கேம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சேவிங் ஹிஸ் பீப்புள், நம்மை ரட்சிப்பதற்காக, ஃபார் ஆர் பெனிஃபிட், ஃபார் ஆர் பெனிஃபிட். அடுத்தது, சியோன் குமாரத்தியை மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியை கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறான்னு சொன்ன உடனே அடுத்தது இந்த சகரியா என்ன செய்யறாருன்னா, நாலு முக்கியமான அந்த ராஜாவுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்றார். அதை சொல்லிட்டு அடுத்தது அந்த ராஜா என்னென்ன செய்வார் அப்படின்னு சொல்லி மீதம் உள்ள வசனங்கள்ல நாம் வாசிக்கிறோம். இதே சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9 அந்த 4 டிஃபரண்ட் அல்லது டிஸ்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் நீதி உள்ளவர் நம்பர் 1, அடுத்தது ரட்சிக்கிறவர், 3 தாழ்மை உள்ளவர், 4 கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறோருமாய் இருக்கிறார். இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டிரான்ஸ்லேஷன்ல டிஃபரெண்ட் வேர்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், NRSV-ல பாத்தீங்கன்னா ட்ரையம்பன்ட் அண்ட் விக்டோரியஸ் அப்படின்னு இருக்கும். NLT-ல பாத்தீங்கன்னா ரைச்சியஸ் அண்ட் விக்டோரியஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனா NIV நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா ரைச்சியஸ் அண்ட் ஹேவிங் சால்வேஷன், கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ் வேதத்துக்கு ஏற்ப அதனுடைய மொழியாக்கம் இருக்கும். தமிழ் வேதத்தில் எப்படி வாசிக்கிறோம் என்றால், நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும். NIV-ல நீங்க பாத்தீங்கன்னா ரைச்சியஸ் அண்ட் ஹேவிங் சால்வேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ரட்சிக்கிறவரும் நீதி உள்ளவரும். முதலாவது ரட்சிக்கிறவர் அல்லது சாரி ஃபர்ஸ்ட் வந்து நீதி உள்ளவர், ரைச்சியஸ். நம்முடைய ராஜா யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீதி உள்ளவர். ஹீப்ரூ வேர்ட், அதுக்கு இணையான ஹீப்ரூ வேர்ட் வந்து சாதிக். ஓகே, பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாதிக் என்கிற வேர்ட், ரைச்சியஸ் அந்த வேர்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தியாலஜிக்கல் டேர்ம். நீங்க அடிக்கடி நீங்க பார்ப்பீங்க அந்த ரைச்சியஸ் அப்படின்னு சொல்லி. அடுத்தது, இந்த பழைய ஏற்பாடை வைத்து பார்க்கும்போது அல்லது இந்த பகுதியை வைத்து பார்க்கும்போது ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லும் போது அது எதை குறிக்கிறது அப்படின்னா, ரைச்சியஸ்னஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் கன்ஃபர்மிட்டி டு அன் எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே. ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்மை கன்ஃபார்ம் பண்றது, அதுதான் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். Righteousness also reflects moral standards that rest on the character of God himself. And the standard வந்து எப்படி வரும் அப்படின்னா, that rest on the character of God. அவர் நீதி உள்ளவராய் இருப்பதனால், ஓகே, அவர் நீதி உள்ளவராய் இருப்பதனால் அந்த தன்மை நமக்குள்ள வருகிறது. நாம் நீதிமான்களாக ஆகிறது அல்ல. அடுத்தது பைபிள்ல குறிப்பாக இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பாத்தீங்கன்னா, அந்த ரைச்சியஸ் நீதி உள்ளவர் என்று வாசிக்கிறோம்ல, நீதி உள்ளவர் அப்படின்னு சொல்லி அந்த டேர்ம் நீங்க பாத்தீங்கன்னா, the Bible presents the concept of righteous as the opposition notion of evil. Righteous அப்படின்னு சொல்லும்போது அதற்கு ஆப்போசிட் வேர்டு என்னன்னா evil. Hebrew term வந்து ராசா. So Sadik and Rasa, righteous and evil. ரைச்சியஸ்க்கு எதிர்மறையான வார்த்தை ஈவில். சோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈவில், ஈவில் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதற்கு எதிர்மறையான வார்த்தை தான் ரைச்சியஸ். ஈவன் ஏசையா தீர்க்கதரிசி கூட, ஏசையா 9 நமக்கு தெரிந்த ஒரு கிறிஸ்மஸ் ஒரு வசனம் இருக்குல்ல, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அதுல 7 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி, அவர் அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்திலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு. அவர் நீதி உள்ள தேவன், நீதியாய் நியாயம் செய்கிற தேவன். ஐசியா 9:6-7 அதான் வாசிக்கிறோம், இவில் எஸ்டாப்ளிஷ் அண்ட் அப்ஹோல்ட் இட் வித் ஜஸ்டிஸ் அண்ட் வித் ரைச்சியஸ்னஸ். அவருடைய ஆளுகை, அவருடைய ராஜாங்கம் என்று பார்க்கும்போது அது நீதி உள்ளது. அதுதான் ஃபர்ஸ்ட் வசனமாக, ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டரிஸ்டிக்காக இங்க சக்கரியா சொல்றார். அதே போல ஏசாயா 11:5 நீங்க பாத்தீங்கன்னா கூட, நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சயமாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஏசாயா 53:11 பாத்தீங்க அப்படின்னா, என் தாசனாகி நீதிபரர், என் தாசனாகி நீதிபரர், ஏசுவானவரை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மார்னிங் தேர்ஸ்டே குட் ஃப்ரைடேல இந்த ஏசாயா 53 நாம் தியானிப்போம். என் தாசனாகி நீதிபரர், the righteous one, my servant, shall make many righteous. So first Zachariah solraru inda king vandu righteous, neethi ullavar. Rendavathu vandu rakshikiravar, having salvation. Inda raja eppadi pattavar appdin solumbodhu rakshikiravar, salvation namakku tharakoodiyavar. ஏசாயா திகதர்சன புஸ்தகத்திலையும் அதை வாசிக்கிறோம், 45 ரட்சிப்பின் கனியை தந்து நீதியோட கூட விளங்குவதாக. சோ இந்த நீதி ரட்சிப்பு நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா, அநேக இடங்கள்ல வேதத்துல நாம் அதற்கு இணையாகவே நாம் வாசிப்போம். ஈவன் கிறிஸ்துவானுடைய ஊழியத்தை குறித்து பேதுரு எழுதும் போது கூட, 1 Peter 3:18 வாசிக்கும் போது கூட அவருடைய நீதியை குறித்து வாசிக்கிறோம். அவர் நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் அப்படின்னு சொல்லி. அதே போல் 2 Peter 1:1 வாசிக்கும் போது, ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியால், இந்த ரட்சிப்பு நீதி அது ஒன்றோடு ஒன்று இணையாகவே நாம் பழைய ஏற்பாட்டிலும் வாசிக்கிறோம், புதிய ஏற்பாட்டிலும் வாசிக்கிறோம். Having salvation, ரட்சிக்கிறவர், தமிழ் வேதத்தில் ரட்சிக்கிறவர் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. Having salvation, அது ஒரு பாசிவ் வேர்ப், ஹேவிங் சால்வேஷன் அப்படின்னு சொல்லி. இன்னொரு விதத்தில் அதை யோசிக்கணும் அப்படின்னா, ஹீப்ரூ டேர்ம்ல ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, மேனிஃபெஸ்டிங் ஹிம்செல்ஃப் அஸ் எ சேவியர். ஜீசஸ் வந்து டிட் நாட் கம் டு மேனிஃபெஸ்ட் ஹிம்செல்ஃப் அஸ் எ சேவியர். ஓகே, ஒருவேளை இந்த ப்ரொசஷன்ல, ட்ரையம்பல் ப்ரொசஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி இருக்கும். பட் வி ஹாவ் டு சீ திஸ் ஹோல் ஸ்டோரி ஃப்ரம் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், அது எல்லாவற்றையும் பார்க்கும் போது அவர் அந்த ரட்சிப்பை மேனிபெஸ்டேஷன் பண்றவராக இல்ல, ரட்சிப்பை சுமந்தவராக, நம்மை ரட்சிக்கிறவராக இந்த உலகத்துல வந்து அவர் பிறந்து அந்த பவனியை மேற்கொண்டார். ஃபர்ஸ்ட் நீதியுள்ளவர், அடுத்தது ரட்சிக்கிறவர். 3வது அந்த வசனத்துல வாசிக்கும் போது நாம் பார்க்கக்கூடிய அவருடைய தன்மை ஹம்பிள், தாழ்மை உள்ளவர், நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன். ஹோசன்னா என்று நாம் ஆர்ப்பரிக்கின்றோமே, அப்படிப்பட்ட தேவன் வந்து தாழ்மை உள்ளவர். ஹம்பிள், லோலி, ஜென்டல். மோசேயை குறித்து சொல்லும்போது கூட இதே வார்த்தையை என்னாகும் 12:3 வாசிக்கிறோம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். அதே சாந்தம், அதே வார்த்தை தான் இங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு வார்த்தையும் இந்த சாந்த குணத்துக்கு அல்லது ஹம்பிள் என்ற வார்த்தைக்கு யூஸ் பண்ணிருக்கிறாங்க. சகரியாவை யூஸ் பண்ணிருக்கிறார், புவர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்கிறாரு, அஃப்ளிக்டட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்கிறார். டேர்ம் வந்து ஏசாயா 53 கூட பார்க்கிறோம். 53 நீங்க பார்க்கும்போது எப்படி பார்க்கிறோம்னா, நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். Yet we accounted him stricken, struck down by God and afflicted. He was afflicted for us. தாழ்மை அடைந்தார். இந்த வார்த்தைகள்லாம் இந்த ஹீப்ரு வேர்ட்ல இருந்து வரக்கூடியது. ஈவன் ஏசுவானவர் கூட அவரை குறித்து மத்தேயு 11 சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் மாயிருக்கிறேன். ஐ எம் ஜென்டில் அண்ட் ஹம்பிள் இன் ஹார்ட். தாழ்மை உள்ள ஒரு தேவனாக இந்த உலகத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். 4வது கடைசியாக அவருடைய தன்மையை இதில் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம் என்றால், ரைடிங் ஆன் அ டாங்கி, கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். ஒருவேளை இந்த ஒரு தன்மை வந்து நமக்கு பல கேள்விகளை எழுப்புவதற்கு வாய்ப்பு உண்டு. Why would the Messiah arrive on a donkey? மேசியா வந்து ஏன் டாங்கில கழுதையில வரணும்? இந்த கழுதைக்கு ஏதாவது முக்கியத்துவம் உண்டா என்கிற கேள்வி வந்து நமக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, குறிப்பாக தாவீதே ஒரு சமயத்துல வந்து தாவீதை சந்திக்க வரும்போது 2 Samuel 16:2 வாசிக்கிறோம். 2 Samuel 16:2 தாவீது மலை உச்சிலிருந்து சற்று புறம் நடந்து போன போது, இதோ மேரி போசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டி கொண்டு வந்து அவனை சந்தித்தான். தாவீதை சந்திக்கும் போது இந்த கழுதைகளை கொண்டு வரான். அப்போ ராஜா யாரு, தாவீது சீபாவை பார்த்து கேட்கிறான், இவைகள் என்னத்திற்கு அப்படின்னு கேட்கும்போது சீபா சொல்றான், கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கு. ஒருவேளை நம்மை பொறுத்த வரைக்கும் கழுதை வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஒரு அனிமலாக இருக்கலாம், ஆனா அந்த காலத்துல ஈவன் ராஜாக்களுடைய குடும்பங்கள், ராஜாக்களுடைய வீட்டார் ஏறுவதற்கு கூட பயன்படுத்தப்பட்டதுதான் இந்த கழுதை அப்படின்னு சொல்லி இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஈவன் ஒரு பைபிள் ஸ்காலர் எப்படி ஆர்கியூ பண்றாருன்னா, டாங்கி சர்வ்ட் அஸ் எ ராயல் மவுண்ட் ஆஃப் சாய்ஸ் இன் தி ஏன்ஷியன்ட் நியர் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி கூட அவர் ஆர்கியூ பண்றார். ஓகே, பட் நமக்கு அது வந்து ஒரு ஒருவேளை ஒரு அருவறுப்பான ஒரு இதுவா இருக்கலாம். பட் இயேசுவானவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக்கிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஈவன் இந்த சகரியா 9 வாசிக்கும் போது கூட இந்த ஹார்ஸ், குதிரைக்கும் கழுதைக்கும் உள்ள வித்தியாசம் அல்லது ஒருவேளை நமக்கு தெரிந்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வார் அப்படின்னு சொல்லும் போது அல்லது ராஜா அப்படின்னு சொல்லும் போது, கம்பீரம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து ராஜாவை குதிரையோடு பார்ப்பது பொதுவா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம். ஆனா இந்த இடத்துல இந்த சக்ரியா மூலமாக அன்பேக் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், சங்கீதம் 147 வாசிக்கிறோம், அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். His delight is not in the strength of the horse. ஈவன் ஆகாய 2 வாசிக்கும் போது கூட நீங்க கவனித்து பார்த்திருப்பீர்கள் என்றால் என்ன சொல்றாருன்னா, ஆகாய தீர்க்கதரிசி மூலமாக, நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபலோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், என்ன சொல்லு அப்படின்னா, ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன், குதிரைகளோட அவைகள் மேல் ஏறி இருப்பவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரன் பட்டயத்தினால் விழுவார்கள். சோ குறிப்பாக இந்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடியது அல்லது அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு ஹார்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வெற்றியின் ஒரு சின்னமாக இருக்கக்கூடியது. ஆனா ஆண்டவர் வந்து ஒருவேளை நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்கும்படியாக ஒருவேளை சகரியாவின் மூலமாக இதை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட சொல்றாங்க. ட்ரஸ்ட், நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை. கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். கடைசியில அவரை குறித்து அவருடைய தன்மையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த சகரியா 9 வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் திருப்பிக் கொள்ளலாம். சகரியா 9 11 வாசிக்கிறோம், என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இப்படிப்பட்ட நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் தியானித்தோம். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அவர் விடுதலை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அடுத்தது இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் என்ன சொல்றாருன்னா, ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். 16 வாசிக்கிறோம், அந்நாளில் அவருடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார். ரட்சிக்கிறவர் கடந்து வருகிறார், அவர் என்ன செய்ய போகிறார், அவர் விடுவிப்பார், அவர் ரட்சிப்பார். ஆகவேதான் இந்த சகரி அந்த இந்த சாப்டர் முடிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. நீதியுள்ள தேவன், இரட்சகர், தாழ்மையானவர் கழுதின் மேல் ஏறி வந்து நம்மை இரட்சிக்கிறார், நம்மை விடுவிக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், இரட்டிப்பான் நன்மை தருவேன்னு சொல்லி சொல்றார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இந்த ஹோசானா அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை அந்த காலத்துல Save us, ரட்சியும் ரட்சியும் என்று அர்த்தம், அதனுடைய வார்த்தைக்கு அர்த்தம். இன்றைக்கு நாம் Save us அப்படின்ற ஒரு அர்த்தத்துல அதை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் salvation has come, ரட்சிப்பு நமக்கு வந்து விட்டது. சோ ஜான் பைப்பர் என்ன சொல்றாருன்னா, The word moved from plea to praise, from cry to confidence, from request, plea to praise, from cry to confidence. But குதிரை ராஜ்யம் அப்படிப்பட்ட அவைகள் மீது உள்ள நம்பிக்கை கிடையாது. நம்மை ரட்சிக்கிறவர், அவர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, விசுவாசம். கவி முடிச்சு வைப்போம். நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையானவர், நமது நம்பிக்கை விசுவாசத்தை குதிரையின் பலத்தின் மேல் அல்ல, ராஜாக்கள் மேல் அல்ல, கர்த்தர் மேலேயே வைப்பதற்காக கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் பவனியாக வந்தார். நாம் நம்மை ரட்சியும் என்று சொல்வதற்காக, நம்மை ரட்சியும் என்று நாம் இப்பொழுது சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. இரட்சகராக வந்துவிட்டார், நமக்கு அது ஒரு உயிர் மீட்சியின் அனுபவத்தை நிச்சயமாகவே தந்திருக்கிறது, தொடர்ந்து தரும் என்பதில் சந்தேகம் இல்லை. Let's praise God for that. wonderful salvation. அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக நீதியான அந்த தேவன் அவருடைய நீதியை அந்த தன்மை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய தாழ்மையின் தன்மையும் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். நாம் எதன் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் கற்று தந்து கொண்டிருக்கிறார். சியோனே, மகிழ்ந்து மிகவும் கம்பீரி. சியோன் குமாரத்தியே, மிகவும் கம்பீரி. அன்பாக அழைக்கிறாரே, சந்தோஷமாக இரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்களாகி நாம் நீதியின் பிள்ளைகளாக, நீதிக்குரிய பிள்ளைகளாக, தாழ்மையின் அடையாளங்களாக, அவர் மேலேயே தொடர்ந்து நம்பிக்கை வைக்கின்றவர்களாக தொடர்ந்து வாழ தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அந்த வசனங்கள் மூலமாக இன்றைக்கு எங்களுக்கு தந்த உம்முடைய மன்னாக்காக ஸ்தோத்திரம். உம்மை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளவும், உம்முடைய செயல்களை சரித்திரத்தில் மாத்திரமல்ல எங்களுடைய வாழ்க்கையில் கூட அதை கண்டுகொள்ளவும் நீர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ராஜாவே, உமக்கு சாட்சிகளாக வாழ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாங்கள் நீதியை தரித்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் தாழ்மையின் சின்னங்களாக உமது மேல் நம்பிக்கை வைக்கின்றவர்களாக தொடர்ந்து வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜூலப்பிதாவே, ஆமென்.